புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் பிளேஸ்பாளையம் கிராமம் இயற்கை விவசாயி திருமதி ச. ஆனந்தவள்ளி அவர்கள் வழங்குகின்ற ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற தலைப்பிலான உரையாடலை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் செல்வி நர்மதா அவர்கள்.
வணக்கம் அம்மா. நீங்கள் வந்து நிறைய சாகுபடி செய்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் என்னென்ன சாகுபடினா செய்கிறீங்க? அப்படி
மூணு போகம் நம்மளுக்கு விளைச்சல் வரும் இல்லையா? தண்ணி வந்து நம்மளுக்கு காக்கி டெல்டா பகுதினா மூணு போகம் தண்ணி இருக்கும், விளைச்சல் பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு கொஞ்சம் மழை அடிவாரங்கிறதுனால ஊத்துருக்கோம். அப்போ நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது இல்லாமல் மீதி நாட்களில் பார்த்தா நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, பயிறு, கடலை, இந்த மாதிரி வெரைட்டி தானியங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி எங்கள் காய்கறிகள் எங்கள் தண்ணியோட அளவை பொறுத்து நாங்கள் சாகுபடியே பண்ணிக்கிறதுமா. தண்ணி ஒரு ஒருத்துக்கு தேவை அதிகம் இருக்கும், ஒரு ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும் இல்லையா? பாரம்பரிய நெல்லும் பண்ணிக்கிறோம், ஒரு போகம் பாரம்பரிய நெல் பண்ணுறோம். அது போக மீதி நாட்களில் இந்த பருப்பு வகைகள்லாம் பண்ணிக்கிறோம். அது போக கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த டைமில் பார்த்தா இப்போ இந்த கார்த்திகை பட்டம்லாம் கொஞ்சம் காய்கறி போடுவோம், கடலை போடுவோம். இந்த மாதிரி கார்த்திகை பட்டத்தில் மோஸ்ட்லி கடலை போடுறது அங்கே அந்த ஏரியா ஃபுல்லாக கடலை போடுவாங்க. நம்மளுக்கும் வசதியாக இருக்கும், ஏர் ஓட்டுறதுக்கு கடலை அந்த விதை கிடைக்கிறது எல்லாமே நம்மளுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் இந்த டைமில் கடலை போடுவோம்மா.
வேளாண் துறையில எப்படி ஒரு பெண்ணா நீங்க இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது? இவ்வளோ ஒரே ஆளா பண்றீங்க, அது எப்படி?
வேளாண் துறைன்னு இது வேளாண் துறை நம்ம வீட்டோட இணைஞ்சு வர்றது தானே. நம்மளுக்கு அரிசி ஆகட்டும், பருப்பு, எண்ணெய், இது எல்லாமே நம்மளுக்கு தேவை இருக்குல்ல வீட்டுல. ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இது தேவை தானே. சும்மா வச்சிருக்கோம் அந்த இடத்தை வந்து நம்ம சீர்படுத்தி விவசாயம் பண்ணோம்னா வீட்டுக்கு உண்டான பொருள் கொண்டு வந்துடலாம்ல. இப்போ கடையில போய் தானே வாங்க போறோம், அரிசி வாங்க போறோம், எண்ணெய் வாங்க போறோம், பருப்பு வாங்க போறோம், உளுந்து வாங்க போறோம், எல்லாமே கடையில தான் வாங்குறோம். அதோட லாபகரமா தான் இருக்கும் இல்லையா? நம்ம வெளியில விற்கும் போது நம்மளுக்கு காசு லாபம் கிடைக்கும். ஒரு இடத்த சும்மா வாங்கி வச்சிருக்கிறத இது வீட்டுக்கு மெயினா தேவை இல்லம்மா. அதனால நான் சோப்பு, வீடு துடைக்கிற இந்த மாதிரி ஐட்டங்கள் தவிர வேற எதுவும் மோஸ்ட்லி கடையில வாங்கவே மாட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வீட்டுக்கு தேவையோ அந்த பொருளா பார்த்துதான் நான் பயிர் வச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பொருள் அப்படியே நம்மளுக்கு வருஷ வருஷம் நிப்பாட்டி நிப்பாட்டி யூஸ் பண்ணிக்கிறது, ஒன் இயருக்கு ஒன் இயர். அப்படி கேழ்வரகுலாம் இப்போ ஒரு வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆயில்லாம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணுவோம். அது மாசத்துக்கு இப்போ 10 மாசம்னா ஒரு வீட்டுக்கு 2 லிட்டர் எண்ணெய் அப்படின்னா ஒரு 20 லிட்டரு எடுத்து வச்சிருவோம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஒரு 20 லிட்டர் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. எண்ணெய் சுற்றி உள்ள சர்க்கிளும் அப்படியே தான் வாங்குவாங்க, 15 லிட்டரு 20 லிட்டரு அப்படி வாங்கிடுவாங்க. அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெண்ணா போய் பண்ணும்போது தான் அவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு லேடிஸ்க்கும் அது தெரியுது இல்லை. இப்போ ஆண்கள் வந்து இதை பற்றி விளக்கமாக பேச மாட்டாங்க, எல்லாமே செய்வாங்க, வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறத பற்றி பேச மாட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் வந்து இது இதில் என்ன நன்மை இருக்குது, அதில் என்ன நன்மை இருக்குது, நீங்கள் கடையில் என்ன வாங்காமல் இதில் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன இது இருக்குது, இதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கே விருப்பம் ஆசையாக வந்து சரி ஓகே நாங்களும் உங்கள்ட்டே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிறதுனால எனக்கு அப்படியே அதில் ஒரு ஈடுபாடு. எனக்கு கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பால் மற்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு ஒத்துக்கல ஃபஸ்ட்டு. என்னென்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நெய்வேலி, அப்பா வந்து திருவாரூர் மாவட்டம், நான் கல்யாணம் பண்ணி போனது தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு பக்கத்தில். எல்லாமே வீட்டிலேருந்தே எங்கள் அப்பாவும் வந்து திருவாரூரில் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தையிலேருந்தே நான் பிறக்கிறதுக்கு முன்னிலேருந்தே எங்கள் அப்பா விவசாய குடும்பம் தான், தாத்தா பாட்டி எல்லாருமே. அப்பா வந்து வேலைக்காக நெய்வேலி வந்தார், அப்பயுமே ஊரில் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி ஊர்லேருந்து தான் எங்களுக்கு நெல் எல்லாமே வரும். அதை பார்த்து வளர்ந்துட்டேன் நான். அதனால வெளியில போய் கடையில் வாங்கும் போது எனக்கு அது ஒத்துக்கலன்னு, எனக்கு ஃபுட்டு தான் ஒத்துக்கல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பால் ஒத்துக்கல, நம்மளுக்கு இந்த எண்ணெய் ஒத்துக்கல. ஏன்னா ஆட்டி எண்ணெயை கொண்டு வந்து ஆட்டி ஆட்டி சாப்பிட்டுட்டோம். கடலை எண்ணெய் ஆகட்டும், தேங்காய் எண்ணெய், எள்ளு எல்லாமே செருக்கில் கொடுத்து ஆட்டி சாப்பிட்டுட்டோம். அது அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் எனக்கு ஒத்து வரல ஃபர்ஸ்ட். அதனால ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு, ரொம்ப விட்டமின் எல்லாமே டவுன் ஆகி ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால நான் சரி நம்மளே ஃபர்ஸ்ட் வீடு வாங்கி சொந்த வீடு உட்காரத்துக்கு முன்னாடி உழுகிறதுக்கு நிலம் வேணும்னு அதுல நேரம் செலுத்த ஆரம்பிச்சேன். சரி நம்ம அதை முதல்ல வாங்கிக்குவோம், வாங்கி விவசாயம்
பண்ணுவோம். தலைமுறை தலைமுறையா குடும்ப வரியாகவே செய்யறீங்க நீங்க இதெல்லாம்?
ஆமா, குடும்பம் அப்படியே அப்படியே செஞ்சுட்டு. ஆனா என் பிரதர்ஸ் எல்லாம் செய்யல, எல்லாரும் விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க சம்பாத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன இந்த மெயினா இதுல எனக்கு ஒத்துக்கல ஹெல்த் இஷ்யூ வந்தது, சாப்பாடு எதுவுமே ஒத்துக்கல ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால நான் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி சரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சேன். விவசாயம்னு போனாலே கொஞ்சம் ஆசை வந்துடும் இல்லையா? இப்போ இங்க சென்னையில உள்ள மக்கள் எல்லாம் பார்த்தா இப்ப பச்சை பசேல்னு இருக்கணும், பசுமையா இருக்கணும் தானே ஆசைப்படுறாங்க. அதை அப்படியே அந்த நம்மளுக்கு அந்த ஆசை ஆர்வம் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி ஃபுல்லா செய்வோம், மாடு கோழி ஆடு எல்லாமே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இறங்கினது தான். தனியா இல்லை, நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, பிளஸ் வந்து நம்மளுக்கு ஆள் தேவை இருந்தா நம்மளுமே இப்போ காவிரி டெல்டா மாவட்டத்துல இப்ப நாத்து நடுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் 12 ஆள் 13 ஆள் கூப்பிட்டுப்பாங்க இல்லையா? அது மாதிரி நாங்களும் ஆள் கூப்பிட்டுப்போம். மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஒரு இடத்துலயும் நாள் இவ்வளவு நாளுக்குள்ள நட்டுறணும், இவ்வளவு நாளுக்குள்ள விதைச்சிடணும்ன்ற ஒரு கால அட்டவணை போட்டு வச்சுக்கிறோமா. கொஞ்சம் மழை அந்த சீசன் ரொம்ப வெயில் இதை பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறோம்.
மூலமாக அதாவது அட்டவணை போட்டு நீங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யலாம்.
ஆமா ஆமா, இப்ப மழை இல்லையா? சரி ஒரு மழை இருந்தா கூட ஒரு 15 நாள் முன்ன பின்ன ஆகும் நம்மளுக்கு. இப்போ நான் இப்ப கடலை போடுறேன், எனக்கு இப்ப மழை வந்துருச்சு, ஏறுகிற எல்லாமே ஓட்டி கிளியரா பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நிலத்தை 2 தடவை ஓட்டியாச்சு, ஏர் ஓட்டி எல்லாம் பண்ணி வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தாச்சு, 1 தடவை பஞ்சகவியாவும் கொடுத்துருவேன். அதை ஓட்டி இப்ப கிளியர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அடுத்தது வந்துட்டு இன்னும் இந்த இப்ப இங்க மழை நின்றுச்சு, இன்னும் 1 வாரத்துக்குள்ள கடலை போட்டுருவோம். இந்த மாதிரி 1 வாரம் நம்மளுக்கு 10 நாள் இப்படிதான் முன்ன பின்ன போகும். இந்த மழை சீசன்றப்ப நார்மலா வெயில் சீசன்றப்ப போர் தண்ணி தானே, நம்ம அந்த கரெக்டா அந்த டயத்துக்கு நம்ம போட்டு இது பண்ணிக்க வேண்டியதான், வேலையை செஞ்சுக்க வேண்டியதான்.
இத இளம் தலைமுறைகள் எப்படி பாக்குறாங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னது ஒரு பொண்ணுதான் இவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்களா? ஒரே ஆளா இருந்துட்டு ஆடு மாடு கோழில இருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாமே ஒரே ஆளா பண்ண முடியுமான்னு ஒரு ஆச்சரியம் வரும் இல்லையா?
பொதுவா இப்ப பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அவங்களோட குறிக்கோளா இருக்கும் இல்லையா? பணம் வந்து தேவை வந்து எல்லாருக்கும் தேவை. அவங்க ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, பணம் தான் பண்ண முடியும். அப்ப விவசாயம் பண்ற ஆண்கள் கூட விவசாயி கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபுல்லா நெல் போட்டோம், இதுல வந்துட்டு நம்மளுக்கு 1 லட்சம் வருதா 2 லட்சம் வருதா, இந்த வருஷத்துக்கு உண்டான செலவு பூரா இது பண்ணிக்கலாம், குடும்ப செலவு பூரா இதுல நடத்திக்கலாம். இல்ல கரும்பு போட்டோம், இதுக்கு உண்டான செலவு பூரா இதுல நம்ம நடத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆண்களோட. அது பொதுவா அப்படிதான் இருக்கும் ஜென்ஸ் விவசாயம் பண்ண வந்தாங்கன்னா. இப்போ என்னோடது எப்படின்னா பார்ட் பார்ட் பார்ட்டா பிரிச்சு போட்டோம்னா நம்ம வீட்டுக்குன்னு இப்போ நாங்க 4 பேர் இருக்கோம், என் நானு பசங்க 2 பேரு. இப்போ நாங்க 4 பேருக்கும் ஒரு கடையில போய் நான் மளிகை ஜாமான் வாங்க போறேன், இல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்க, ஒரு மாசத்துக்கு உணவு தேவை அதுக்கான பொருட்கள் வாங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தலைக்கு ஒரு 5000 வச்சாலும் நான் 20000 ரூபாய் வந்து நான் மாச செலவா பண்ணணும் இல்லையா? அரிசி எண்ணெய் நெய் எல்லாமே எக்கு எல்லாமே வாங்க போனோம்னா, காய்கறி எல்லாமே வாங்க போனோம்னா, ஒரு 20000 ரூபாய் குறைச்சபட்சம் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா மாசத்துக்கு?
கண்டிப்பா.
இப்ப வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துரும், 2,40,000 ரூபாய் கிட்ட வந்துரும் இல்லையா? இந்த 2,40,000 ரூபாயை நம்ம நிலத்துல போடுவோம். அந்த 2,40,000 இருந்து நம்மளால என்ன எடுக்க முடியும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாப்போம். அதுக்கப்புறம் விக்கிறதுக்கு போவோம். ஏன்னா முதல்ல நம்ம குடும்ப செலவை குறைச்சுக்குவோம், அதுக்கப்புறமா விக்கிறதுக்கு போவோம். ஏன்னா இப்ப ஒரு ஃபுல் சாகுபடியுமே நெல்ல பண்றேன் கரும்பு பண்றேன்னா வித்துட்டு அந்த காசை கொண்டு போய் கொடுத்து கடையில தான் பொருள் வாங்க போறேன் இல்ல நானு. அதுக்கு ஒரு விவசாயம் பண்ணோம்னு வச்சுக்கிட்டா ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரு 10 பேர் நம்ம இடத்துல வேலை செஞ்சு அவங்க ஒரு இது வருவாய் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? விவசாயமும் அழியாம இருக்கும். நம்மளோட நம்ம ஒவ்வொரு தேவையும் நம்ம குடும்ப தேவை ஃபர்ஸ்ட், நம்மளோட குடும்ப தேவை, அடுத்தது நம்மளால முடிஞ்ச ஒரு 5 பேரோட குடும்ப தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா இது விவசாயம் அழியாம இருக்கும். விவசாயம் வளர்றதுக்கு இந்த சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாம் இதுல வந்து ஊக்கமா வந்து செய்யறதுக்கு இந்த மாதிரி பல விதத்துல பல முறையில வந்து செய்யறதுக்கு ஆர்வமா வருவாங்கல்ல. அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டேன், ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிலத்தை சீர் பண்ணி நம்ம வந்துடலாம். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸஸ் வரும்போது, இப்ப எனக்கு பார்த்தா எனக்கு ஒரு 40-50 ஆயிரம் ரூபாய் நிற்கும் நம்மளுக்கு மாசம். இப்ப அது என்னோட வருவாய் ஆயிடுச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா 5000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, 2வது வருஷம் 7000 கொடுப்பாங்க, 3வது வருஷம் இப்படி படிப்படியா தான் நம்ம இன்க்ரீஸ் ஆக முடியும் இல்ல. விவசாயத்துலயும் அதே தான். நம்ம என்ன நினைக்கிறோம், போட்டோம்னா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சத்தை எடுத்துடணும்னு பாக்குறோம், அது அது முடியாது. எப்பயுமே அந்த வேலையும் விவசாயத்தையும் நம்ம ஒன்னா வச்சுக்கிட்டோம்னா, கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா ஓடுங்கிறது. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தப்ப எனக்கு இன்கம் வந்து கிடையாது, ஏன்னா நான் வந்து நிலத்தை சரிப்படுத்துறேன், எனக்கு அதுக்கான காஸ்ட் வேணும், அதெல்லாம் போய் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நம்ம அதுல போடுறோம். அடுத்தது பார்த்தா அடுத்த வருஷம் எனக்கு ஒரு 10000 ரூபாய் ஈல்டு கொடுக்குது மாசம், நான் ஒரு 10000 ரூபாய் இப்ப என்னோட ஏர்னிங்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் எக்ஸஸாவே செலவு பண்ணா கூட எனக்கு ஒரு 40-50 ரூபாய்க்குள்ள எனக்கு நிக்கும், கையில நிக்கும். இப்போ நான் என்ன 14 வருஷம் அப்படித்தானே எல்லாரும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஒரு வேலைக்கே போனாலும் நம்ம அப்படித்தானே இன்க்ரீஸ் ஆக முடியும். ஒரு ஆபீஸே போறோம், 5000 ஆரம்பிப்பாங்க, நம்மளோட ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நம்ம சேலரி பார்த்தா எப்படியும் ஒரு 65-75000 போயிடும் இல்லையா. இப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ஒரு ஐடிலே வேலை பார்த்தா கூட அதான் நடக்கும். ரெண்டாவது நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடணும், குடும்பத்தை பார்க்க முடியாது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே போய் உட்காந்துருக்கணும். இதை இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சரி நம்ம வந்து இதில் பண்ணுவோம், நம்மளுக்கு இன்கமும் வரும், மற்றவங்களுக்கு நம்ம நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல, நம்ம வந்து மருந்து போடாத ஒரு உணவை ஒரு 10 பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். அந்த அந்த சந்தோஷம் இருக்கு, ஹெல்த் இஷ்யூ வராது. நோயே வந்து நம்மளுக்கு மனசு தானே, மனசோட தாக்கம் தானே நோயா மாறுது இல்ல, ஸ்ட்ரெஸ் தானே நோயா மாறுது. நோய் இல்லாம இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நோய் இல்லாத வாழ்வு. அடுத்தது சாப்பாடை வந்து மருந்தாக்கிக்கிட்டோம்னா, உணவே மருந்துக்கிற மாதிரி சாப்பாடை வந்து மருந்தா எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அப்புறம் நோய் இல்ல. நோய்
அழகாக சொன்னீங்க. இந்த மாதிரியான நான் முதல்ல என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம எல்லாமே பண்ண முடியுதே, ஒரு பொண்ணா இருந்துட்டு அவங்க இவ்வளவு யோசிக்கிறாங்க, அப்ப என்னாலையும் அது பண்ண முடியுமோ
இருந்துச்சு இல்லையா. அதனால ஈஸியா நம்ம இது ஒன்னும் பெரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா நான் படிச்சதே டவுன் தான், எங்களுக்கு வந்து நிலம் எல்லாம் எங்க என்எல்சினா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அந்த ஊர்லதான் நாங்க படிச்சோம். அது ஃபுல்லுமே நிலக்கரிய தோண்டி எடுத்து ஃபுல்லுமே ஃபேக்டரி மாதிரி தானே, அது எவ்வளவு பெரிய லிமிட்டட் அது. அதுல வளர்ந்தோம், படிச்சு பிறந்ததுல இருந்து நான் அங்கதான் வளர்றேன், கல்யாணம் பண்ற வரைக்கும் அங்கதான் வளர்றேன். எனக்கு எங்க அப்பா விவசாயம் பண்ணாலும் ஒரு தடவை கூட எங்க அப்பா கூட்டிட்டு போய் காட்டினது கிடையாது, இது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான். நாங்க யாருமே, நாங்க 4 பேரு கூட பிறந்தோம், என் கூட மொத்தம் நாங்க யாருமே போய் பார்த்தது கிடையாது. எங்க அப்பா தான் பண்ணுவாரு, எடுத்துட்டு வருவாரு, சாப்பிடுவோம் நல்லா உட்காந்து. ஆனா அதோட வலி எல்லாமே நம்ம குடும்பமா நம்ம ஆகி நம்ம உள்ள வரும்போதுதான் நம்மளுக்கு ஆஹா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கறது நான் உணர்ந்தேன். அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 4 பேரையும் படிக்க வைக்க, சாப்பாடு கொண்டு வந்து இவ்வளவு தூரம் போய் விவசாயம் பண்ணி. எங்க அப்பா வந்து நெய்வேலியில இருந்து திருவாரூர் மாவட்டத்துல வந்து விவசாயம் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனாலதான் எனக்கு கூட ஒரு பிரச்சனையா தெரியல, நம்ம 60 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரோங்கிறது. ஏன்னா எங்க அப்பா அந்த காலத்துல பண்ணாரு, ரொம்ப ரோடு வசதி இருக்காது, பஸ் வசதி இருக்காது, அந்த காலத்திலேயே அப்பா வேலை பண்ண முடியாது. முடியும் போது நம்ம ஏன் முடியாது, நம்ம ஏன் நினைக்கணும் அப்படி அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட தாக்கம். அதுலதான் இந்த விவசாயத்தை கையில எடுத்துட்டு சரி பண்ணி பாப்போம் அப்படின்னு இறங்கினது.
இந்த இளம் தலைமுறைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு வேலையை தான் செய்யணும்ன்றது அவசியம் இல்லம்மா. இப்போ வந்து பயங்கர ஃபாஸ்டான உலகம் இல்லையா, இதுல வந்து ஒரு ஆள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 வேலையை செய்யலாம், ஏன் செய்யக்கூடாது, தாராளமா செய்யலாம். அதுக்கு டைம் ஒதுக்கிக்கிட்டு இப்படி இப்படி நம்ம இப்படி பண்ண போறோம்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டு தாராளமா பண்ணலாம். அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் யார் யார் இடம் வச்சிருக்காங்களோ, விவசாய பூமி வச்சிருக்காங்களோ, அதை மலடாக்கி அப்படியே போட்டு கட்டாந்தரையாக்கி அதை சாகடிச்சிடாம ஓரளவு, ரொம்ப எப்பயுமே நான் ரொம்ப செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு கொஞ்சம் ஒரு 20,000-30,000 ரூபா அளவுக்காவது. ஏன்னா நம்மளால நம்ம கைக்கு தெரியும்ல, நம்மளால ஒரு 10,000 ரூபாய் இதுல போட முடியும், ஒரு 5,000 ரூபாய் நம்ம போட முடியும் அப்படின்ற அளவுக்காவது விவசாயத்தை கண்டிப்பா பண்ணணும். அது எல்லாரும் பண்ணா நல்லா சிறப்பா இருக்கும், நம்ம நாடு நல்ல வளமா இருக்கும் இன்னும்.
நல்லது அம்மா, நன்றி, அழகாக சொன்னீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க இவ்வளவு தெளிவா கொடுத்துருக்கீங்க, நம்மளும் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம்,
கண்டிப்பா பண்ணுங்க, எல்லாருமே வரணும். சின்ன இளம் தலைமுறைகள் தான் இதெல்லாம், ஏன்னா இப்ப ரொம்ப நிறையவே தெரிஞ்சிருக்காங்க சின்ன பிள்ளைங்க வந்து. இப்போ என் பையன் தான் எனக்கு இதுக்கு ஃபுல் ஊக்கம், அம்மா நீ பண்ணுவ, நீ செய், நீ செய், போ பேசு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்க ஜெனரேஷன் பிள்ளைங்க வந்து இதுல வந்துட்டா நிறைய நம்மளுக்கு நன்மைகள் இருக்குமா.
இது வருமானம் ஈட்டுவதற்காக மட்டும் அல்லாமல் நோயற்ற வாழ்வு கண்டிப்பா கொண்டு வந்து,
கண்டிப்பா கண்டிப்பா வருமானம் ஒரு பக்கமா, வருமானம் பண்ணி அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் கொடுக்க போறோம். நோய் வந்துடுச்சுன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் போயிட்டாங்களே எல்லாரும், அதை அதை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். வாழ்ற வரைக்கும் ஒரு நிம்மதியா வாழ்ந்தோம், ஒரு 10 பேருக்கு நன்மை செஞ்சோம் அப்படிங்கறது நம்ம கொடுக்குற ஒரு காய்கறியில நம்மளுக்கு தெரியும். இதுல மருந்து இல்ல, இது பியூர்லி ஆர்கானிக்கா இயற்கை முறையில விளைவிக்கப்பட்டது அப்படிங்கறது நம்ம மனசுக்கு தெரியும்ல. அப்ப அந்த நான் அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல நம்மளாலையும் ஒரு 4 பேருக்கு நோய் இல்லாம வச்சுக்க முடியுதே அப்படின்னு. அதை இளம் தலைமுறை வந்து ரொம்ப கொண்டு வரணும். ஏன்னா நம்மால் வர ஐயா வந்து நிறைய சொன்னார் இல்லையா, அவரோட புக்ஸ் நிறைய படிப்பேன், அவரோட தாக்கம் தான். நம்மால் வர ஐயாவையும் கொஞ்சம் கையில எடுத்துக்கிட்டேன், பாலைக்கர் ஐயாவையும் கையில எடுத்துக்கிட்டேன். என்னன்னா செலவு இல்லாம இப்படி விவசாயம் பண்றது அப்படிங்கறது. இது மாதிரி இப்ப நீங்க எல்லாம் இன்னும் நாங்களே இதை செய்யறோம், இன்னும் ஒரு உங்களுக்கு எல்லாம் முன்னாடி உள்ள தலைமுறைனா நீங்க எல்லாம் இன்னும் செம்மையா செய்வீங்க, சூப்பரா. அது மாதிரி செய்யறதுக்கு நீங்கெல்லாம் வரணும், முன்னு வரணும் இளம் தலைமுறைகள் எல்லாரும்.
இன்றளவிலும் இந்த இவ்வளவு மாதிரியான விஷயங்கள்ல வந்து பயத்தோடையும் எதற்கு அப்படின்ற ஒரு இருக்காங்க நிறைய பேரு.
அவங்களுக்கு
முன்னாடி நீங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எல்லாருக்கும் இருக்கிறது வந்து என்ன தனிப்பட்ட முறையில வந்து உங்களுக்கு பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிறேன்.
ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா.
புதுகை பண்பலைக்கு நீங்க இவ்வளவு தகவல்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அம்மா. நீங்க கொடுத்த வார்த்தைகள்ல இருந்து நிறைய பேர் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை உள்ளது.
இது மாதிரி 4 பேர் மாறிட்டாங்கன்னா, இதுக்குள்ள இளம் தலைமுறை வந்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசினதுக்கான பலன் கிடைச்சிரும், அவ்வளவுதான்.
கண்டிப்பாக கண்டிப்பாக, ரொம்ப நன்றி அம்மா.
கண்டிப்பாம்மா, பொதுகேசனுக்கு நானும் நன்றி, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
நேர்களே, இதுவரை திருவள்ளூர் மாவட்ட இயற்கை விவசாயி சா ஆனந்தவள்ளி அவர்கள் வழங்கிய ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.
இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.